நண்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வழங்குபவர் மாலதி. அதிகரித்து வரும் மத ரீதியான பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவின் ஆளுநர் அண்மையில் கடும் போட்டியில் நடந்த தேர்தலில் தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளார். நடைபெற்ற தேர்தலில் கிறித்துவரும் சீன இன தலைவருமான பசூஹி சஹாயா புர்ணாமா இஸ்லாமிய அரசியல்வாதி அனிஸ் பஸ்தேவதனம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுவிட்டதாக தேர்தலின் ஆரம்ப முடிவுகள் தெரிவித்தன. அஹோக் என்று பிரபலமாக அறியப்படும் புர்ணாமா இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்ததாக பலர் கருத்திய கருத்துக்களை கூறியது தொடர்பான விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். கடும் போக்கு இஸ்லாமிய குழுக்கள் மத அடிப்படையில் அவரை நிராகரிக்க வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தன. தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட புர்ணாமா பிரச்சாரத்தில் தான் கூறியவற்றை மறந்துவிடுமாறு மக்களிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதுடன் ஜகார்த்தா அனைவருக்குமான இருப்பிடம் என்று கூறினார். இந்தோனேஷியா மத மற்றும் இன சகிப்புத்தன்மைக்காக அறியப்படும் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கோ ஜனநாயக குடியரசில் குறைந்தது 17 மனித புதைகுழிகளே தனது மனித உரிமைகள் புலனாய்வாளர்கள் கண்டறிந்திருப்பதாக ஐநா கூறுகிறது. கசாய் மத்திய பிராந்தியத்தில் காங்கோ இராணுவ படையினர் 30 குழந்தைகள் உட்பட 70 மேற்பட்ட மக்களை கொன்று புதைகுழிகளில் புதைத்திருப்பதாக ஐநா புலனாய்வாளர்களுக்கு சொல்லப்பட்டது. இத்துடன் சேர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஐநா ஆவணப்படுத்தியிருக்கும் மனித புதைக்குழுக்களின் எண்ணிக்கை 40 அதிகரித்துவிட்டது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் பலர் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றவியல் சதி குற்றச்சாட்டை எதிர்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1992 ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பின் அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த இந்து முஸ்லீம் கலவரங்களில் சுமார் 2000 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக நடைபெற்று வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தங்கள் அரசியல் எதிரிகளின் சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என்று பாரதிய ஜனதா கட்சியின் செய்தித் தொடர்பாளர் நரசிம்மராவ் பிபிசியிடம் தெரிவித்தார்.
The ruling by India's Supreme Court comes as a major setback for a group of senior politicians.
முன்னாள் துணை பிரதமர் எல்கே அத்வானி மற்றும் தற்போதைய மத்திய அமைச்சரான உமா பாரதி உட்பட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் தவறான எதையும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளனர். பிரிட்டனில் ஜூன் 8 தேதியன்று நடைபெற இருக்கும் பொது தேர்தலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். பிரிட்டனில் பொது தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் தெரிசாமே நேற்று அறிவித்தார். இதற்கு இன்று நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த முடிவிற்கு 522 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 13 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். தொழிற்கட்சி மற்றும் லிபரல் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததால் 3/2 பங்கிற்கும் மேற்பட்ட ஆதரவுகள் கிடைத்துள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த 5 மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் உகாண்டா கிளர்ச்சி குழு ஒன்றுடன் போரிட்டு வரும் தமது படைகளை உகாண்டா திரும்ப பெறுகிறது. லார்ட்ஸ் எதிர்ப்பு இராணுவம் என்ற இந்த குழு அடக்கப்பட்டுவிட்டதாகவும் இனிமேல் உகாண்டாவிற்கு அதனிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இல்லை என்றும் உகாண்டா கூறுகிறது.
Uganda is betting that Joseph Kony is too weak to rebuild his forces.
The Lord's Resistance Army எனப்படும் எதிர்ப்பு குழுவின் தலைவர் ஜோசப் கோனி பலவீனமாகவும் திறன் குறைந்திருப்பதாகவும் கூறும் உகாண்டா இராணுவம் அவரிடம் தற்போது 100 குறைவான ஆட்களே இருப்பதாக கூறுகிறது. இந்த அமைப்பு வடக்கு உகாண்டாவில் கடந்த 20 மக்களின் காது மூக்கு உதறுகளை வெட்டி உறுச்சிதைத்து அச்சுறுத்தி கொடுமைப்படுத்தி வந்தது. நைஜீரியாவின் வர்த்தக தலைநகரான லாகோஸில் அந்நாட்டு உளவுத்துறை தலைவரின் வீட்டில் இருந்து கடந்த வாரம் சுமார் $40 மில்லியன் மதிப்புள்ள ரொக்கம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக உளவுத்துறை தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த பணம் தமது நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று நைஜீரியாவின் உளவுத்துறை தலைவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அதிபர் முகமது புகாரி அவரை பதவி நீக்கம் செய்தார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மறைமுகமாக பயன்படுத்தக்கூடிய ரொக்கம் அது என்று அவர் கூறியிருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிரிய அரசின் வசமுள்ள 2 இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கிவிட்டன. கடந்த வாரம் மக்கள் வெளியேற பயன்படுத்தப்பட்ட பேருந்துகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் குழந்தைகள் உட்பட 100 அதிகமானோர் கொல்லப்பட்டதை அடுத்து மக்கள் வெளியேறுவது நிறுத்தப்பட்டிருந்தது. சல் அலாத் மாவட்டத்தில் வெடிகுண்டுகள் வெடித்ததில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தது, பலர் காயமடைந்ததை அடுத்து அலெப்பாவின் அருகே மீண்டும் வன்முறைகள் வெடித்துள்ளன. உலக அளவில் நிதி ஸ்திரத்தன்மையில் சிறிது மேம்பாடு தென்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் கூறுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக பொருளாதாரம் ஓரளவு வளர்ச்சி அடைந்து வருவதாக சாதகமான மதிப்பீட்டை காட்டியிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.